ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வணக்கம். ஓம் நம சிவாய்.
இரண்டாவது போற்றியலை நின்றோம். முதற்கண் ஆசிரியர் உமாபதி சிவம். பூமண்ணு நான்முகத்தோர் புத்தேழில் ஆங்கவர்கோன் மாமண்ணு சோதி மணிபார்வன் நாமண்ணும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்வந்துடன் நாதா நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால். அதை எப்படி மாத்திக்கணும்? நடுவே தம் போதத்தால் தம் என்பதை முன்னால போட்டு தம் நடுவே போதத்தால் தம் போதத்தால் நடுவே தம் போதத்தால் தம் போதம்னா என்ன? சீவ போதத்தால் நடுவே தம் போதத்தால் ஆமளவும் தேட ஆமளவும் என்ன அளவும் அவரவருக்கு என்ற அளவு ஆமளவும் தேட அளவிறந்த அந்த அவருடைய எந்த அளவு அவரவர் ஆற்றல் அளவு என்ன அளவு அவரவருடைய ஆற்றல் அளவுக்கு உட்படாது ஆமளவும் தேட அளவிறந்த அவருடைய ஆற்றலை காட்டிலும் அதிகமான விளக்குதா அவருடைய ஆற்றலுக்கு அகப்படாத அளவிறந்த அப்பாலை அதுக்கு அப்பாலைன்னு என்ன எட்டாததாய் அதுக்கு எட்டாததாய் அப்பாலை. ஆனாலும் இது எப்படிப்பட்டது? சேம ஒளி. சேமம்னா என்ன? நன்மைனா என்ன? சும்மா கிடக்க மாட்டாரு பாருங்க. அங்க ஒருத்தர் இருக்காருங்கிறத சிகப்புனா கருப்பு இல்லாதது. அதனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணம் அல்லாததெல்லாம் அதாவது காக்காய் கருப்பா இருக்கலாம், கருப்பானதெல்லாம் காக்கான்னு சொல்ல முடியாது. விளங்குதான்? அப்போ உன் அம்மையும் காக்கான்றுவாங்க. அதனால இங்க அளவிறந்த அப்பாறு சேம ஒளி, அதாவது நமக்கு நன்மை ஒன்றே பழக்கின்ற அறிவு மயமானது. அது எப்படிப்பட்டது? ஒளி. ஏன்னா ஒரு இருளை தெரியாமல் இருப்பது இயல்பு. இருளை தெரியாமல் இருப்பது ஏன் சொன்ன? நான் சொல்றோம்னா பின்னாலே சொல்லிட வேண்டியதானா வில்லுப்பட்டா? இருளை தெரியாமல் இருப்பது இயல்பா? இருள் தேவையில்லதான். இருள் தேவையில்லைன்னா உங்களுக்கு தூக்கம் வராதுல்ல. தூக்கம் வராம இருந்தா பாடம் கேட்க முடியுமா? இறைவன் இருளை படைச்சிருக்கிறாருன்னா பயன் இல்லாம படைச்சாருன்னு அவரெல்லாம் குற்றம் சொல்லுதியோ? விளங்குதா? வீட்டுல லைட் அமைத்து ஏன் சொல்றீங்க தூக்கம் வரமாட்டேங்கிறயா? அப்போ தூக்கம் வரணும்னா லைட்டு பகைன்னு தெரியுதா இல்லையா? விளங்குதா? எனவே ஆன்மா ஒடுங்குவதற்கு என்ன வேண்டியிருக்கு? தாமச குணம். இருள் என்பது என்னது? தாமச குணம். தாமச குணம்னா என்ன? மோக மூட நியமன ரூபமானது. என்னது? மோகம் மூடம் நியமனம். நியமனம்னா சோம்பேறித்தனம். இதுக்கெல்லாம் காரணமா இருப்பது எது? இந்த தாமச குணம் இல்லையா? எனவே அந்த தாமச குணம் இல்லைன்னா உறக்கமே வராது, தூங்க முடியாது ஒருத்தனும். விளங்குதா? நமக்கு இழைப்பு நீக்கணும்னா என்ன வேண்டியிருக்கு? தூக்க வேண்டியிருக்கு. அளவோட இருக்கணும், எப்போதும் தூங்கிட்டு கிடக்கக்கூடாது. அதனால அது அப்பாலை என்று நம்முடைய ஆற்றலுக்கு கடந்து நிற்பது என்பதை சொன்னார். அதனாலதானே கடவுள் என்கிறோம். கடந்து உள்ளவனை கடவுள் என்கிறோம். எதை கடந்து உள்ளவன்? அனைத்தையும். அனைத்தையும் நம்முடைய சிந்தனை சொல்லு செயல் ஆற்றல் எல்லாவற்றையும் கடந்து கடந்து உள்ள பொருள் கடந்து உள்ள பொருள் அது கடவுள். அதனால இவன் அப்பாலை இருக்கிறான், நமக்கு நன்மை பயப்பதா நன்மை பயப்பவனா இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? ஒளியா இருக்கிறான். ஒளி அருளுடை சுடரே என்பான். என்ன சொல்வாரு? அருளுடை சுடரே. சுடர் என்ன செய்யும்? சோதியது சுடர் எது? சோதியே சுடரே சூழொளி விளக்கே சொல்றா இல்லையா? சோதியது சுடர் எது? அப்பால எல்லாத்தையும் கடந்து இருக்கிறான், நமக்கு நன்மை பயப்பதா இருக்கிறான், ஆனா ஒளிமயமா இருக்கிறான், அறிவு மயமா இருக்கிறான். இப்போ மற்றவர் அறியா மாணிக்க மலையே என்றார். மாணிக்க மலையே, மற்றவர் யாரு? அவனோடு அத்துவிதமாய் கலக்காதவர் எல்லாம் பிறரே. பெருமானோடு அத்துவித கலப்பு இல்லாதவர் எல்லாம் பிறரே. எனவே மற்றவர் அறியா அறிய முடியாத மாணிக்கம், மாணிக்கம் என்பது எது சொன்னார்? ஒளி உடைமை பற்றி மாணிக்கம் என்றும் இல்லையா? மலையே என்றார். எதனால மலையினாரு? மலைன்னு மலையாவது மறைக்கப்படாததும் மலைப்பை தருவதும் மலையாம். மறைக்கப்படாதது பார்த்தா ஒரு மலைப்பை ஏற்படுத்தும், அப்படி இருக்கிறது மலை இல்லையா? எனவே அவன் மலை போல் இருந்தும், அதுவும் கல்மலையா இருந்தா இருட்டுல தெரியலங்களாம், இது எப்படி இருக்கு? ஒளிமலையா இருக்கு, அண்ணாமலையா, ஆனாலும் தெரியலன்னு நினைச்சு கண்ணே இல்லை இல்லையா? கண்ணே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? முழு குருடு, குருட்டாம் இலைந்து சொல்றாரா இல்லையா? குருட்டு ஆம் இலைந்து எல்லாம் நம்மளத்தான் சொல்றாரு. அதனால இந்த அப்பாலே சேம ஒளி அது அவனுடைய சொரூப இயல்பு, அது அவனுடைய சொரூப இயல்புனா என்ன? உண்மைன்னது மாறாத தன்மை. உண்மைன்னு அவனுடைய மாறாத தன்மை, மாறாத தன்மை அதுதான் என்னது? சொரூபம், சுயரூபம் என்பது சொரூபம்னு சொல்றோம். அப்போ இங்க அப்பாலே சேம ஒளி எவரும் தேரும் வகை, அப்படி இருக்கிறவன் தன்னுடைய கருணமுதியினால சாமானியரும், எவரும் என்பது எது? சாமானியரும். அப்போ ஸ்பெஷல் யாரு? முதல்ல சொன்னவங்க அடுக்குனாரே, பூமன்னு நான்முகத்தோன் புத்தேழி ராங்கவர் போன் மாமன்னி ஜோதி மணிபார்வன், இவர்களெல்லாம் சிறப்பு, அவர்களாலே பார்க்க முடியாதவன். இங்க சாமானியரும் கண்டு அறிந்து வழிபடும் வண்ணம் எவரும் தேரும், தேர்தல் தெளியும் வகை, தேர்தல் தெளிதல், எவரும் தேரும் வகை மா மணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கு அறுக்க. பிறவி என்பது வழக்கா? அது என்னது? பிறவி நோய். எனவே அந்த நோயவே வழக்காக நினைத்திருக்கிறோம், அதே வழக்கமாயிட்டது இல்லையா? அதை அறுக்க வழக்கறுக்க அங்க நின்ற நிறுத்த நிலை போற்றி என்று அவனுடைய ஐந்தொழிலுக்கு ஒரு கும்பிடு போட்டாரு. ஒரு கும்பிடு போட்டுட்டு அடுத்தா போல குன்றாத பல்லுயிர், குன்றாத உயிர், பல்லுயிர், பல்வகைப்பட்ட உயிர், எடுக்க எடுக்க குறையாத உயிர், குன்றாத பல்லுயிர், வெவ்வேறு ஒவ்வொன்னும் எப்படி இருக்கு? வெவ்வேறு தன்மைகள் உடைய வெவ்வேறு அவை படைத்தும். எனவே அவருக்கு வெவ்வேறு விதமான தனு கரண புவன போகங்களை படைத்தும், படைத்து கொடுத்து இல்லையா, அவை காத்தும். எதை படைத்தாரோ அதை காத்து, தனு கரண புவன போகங்களை காத்தாரு, படைச்சாரா இல்லையா, அதை காத்து. ஏன் காக்கணும்? அது சரிம்மா, இப்ப நான் படைக்கிறேன் இல்லையா, நான் ஒரு இங்க ஒரு தோட்டம் போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காவல் போடுதேன், எதுக்கு? எனவே அதற்கு சேதம் விளைவிப்பவர் பல எதிரிகள் இருக்காங்க. அதனால இறைவனுடைய படைப்பை எவன் அதுக்கு இடைஞ்சல் செய்ய முடியும்? விளங்குதா? இறைவன் சல்வ வல்லமை படைத்தவன், அவனால செய்யப்பட்ட ஒரு செயலை யாராவது அதுக்கு இடையூறு பண்ண முடியுமா? இவன் பண்ணி வச்சதை இவனாவது உடைச்சிட்டு போயிட்டான்னா சரிதான். அவனால் படைக்கப்பட்ட உலகை வேற யார் வந்து ஒடுக்க முடியும், அழிக்க முடியும்? முடியாத. அப்ப காத்தல் என்ற தொழிலே தேவை இல்லையே, இந்த டிபார்ட்மெண்ட் வேணுமா? வேணுமா? ஏன் அது பாட்டில இருந்துட்டு போதுங்களா? வீட்டுல நம்ம இருக்க மாதிரின்னு வீட்டுல இப்ப வயசாகி ரிட்டையர்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம டார்மெண்ட் ஸ்டாக் ஆயிடுறோமா இல்லையா? அப்படியே அப்படித்தானே சார் இருக்கும். உங்களை சொல்ல முடியாது. எனவே அப்போ அந்த காத்தல் தொழில் அவசியம் என்ன? இப்போ நீங்க ஒரு ஒரு தோட்டம் போட்டிருக்கே, ஒரு ஆடு வந்து மேய்ச்சலும் இல்லை, எவனாவது வந்து அதை வெட்டிட்டு போயிருவான், வச்சுட்டு போயிருவான்னால நீங்க காவல் போடணும், வேலி போடணும். ஒருவே கிட்ட வர முடியாது, பெருமான் கிட்ட வர முடியுமா? ஆனவும் உங்ககிட்ட இருக்கலாம், அவன் கிட்ட போக முடியுமா? அன்றளவி உள்ளடியோடு ஆவியடை அடங்கி இன்றளவு நின்றது இருள். அப்படின்னா என்ன? அன்றளவி அனாதியே, அனாதியே உள்ளொளி, உள்ளொளி அது என்னது? சிவம். அவனிடத்திலே இந்த ஆணவம் அடங்கி வாழ சுருட்டி மடகிட்டு இருக்கு. உள்ளொளியோடு அடங்கி ஆவியடை ஆவேசமாய் நின்றது. இல்லையா? இவன்ட அடங்கி அவங்கிட்ட ஆவேசித்து நின்றது எது? இருள். எனவே இவன்கிட்ட அடங்குது அவனை அடக்கி நிக்க, இவன்கிட்ட அடங்கி நிக்க அவனை அடக்கி நிற்றது என்று அந்த பாட்டுல சொல்றாரு. அதான சொல்றாரு. எனவே இங்க அப்போ அந்த பெருமான்கிட்ட அடங்கி நிக்கிறது அப்படி அங்க சொல்லியாச்சா இல்லையா? இப்ப அது என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாத, செய்ய முடியாதுல்ல. அப்ப எதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்? அதாவது எல்லாத்தையும் படைச்சு ஒண்ணு போல் அழிக்க முடியாது. ஏன்னா அந்த படைத்த பொருளை ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு விதமாக, ஒவ்வொரு உயிரும் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு கால எல்லையில அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதனால் அதை இருந்து ஒருவன் ஊட்டினாலன்றி அவை அதை நுகர முடியாது என்பது பற்றி அந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா வேண்டியிருக்கு. விளங்குதான்? எனவே காத்தல் அது பற்றி அவசியமாகிறது. அதனால குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு அவை படைத்து காத்து எல்லையில், எந்த எல்லையில? அந்த வினை நுகர்வின் எல்லை, வினை நுகர்வின் எல்லையில். அப்போ அது இழைச்சிருது. எல்லை இழைப்பு ஒழிய, அந்த எல்லையில இழைப்பு ஒழிய, இழைப்பு நீங்குதற் பொருட்டு விட்டு வைத்தும், இழைப்பு நீக்கத்தில் விட்டு, அதான் ஒடுக்கம், ஒடுக்கத்தில் விட்டு வைத்தும், அதுவும் ஒரு காத்தல் தான். எனவே அதுல வச்சு காக்குறாரு அந்த உயிர்களை. எங்க வைக்கிறாரு? ஓய்வு விடுதியில. அதனால குன்றாத பல்லுயிர் வெவ்வேறு அவை படைத்தும் காத்தும் எல்லை இழைப்பு ஒழியிட்டு வைத்தும் தொல்லையுறும் அந்த அடி நடு என்று அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி என்று இப்படி அவருக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் என்று இந்த ஐந்தொழில முத்தொழிலா சுருக்கி சொல்கிறார். அதுல எதை எதில் அடக்கி சொல்றாரு? அழிச்சலையும் அருளலையும், அருளலையும் என்ன செய்யறாரு? ஒன்றாக்குகிறார். காத்தலையும் மறைத்தலையும் ஒன்றாக்குகிறார். ஏன்னா மறைத்தல் தொழில் எப்ப நடக்கு? மறைத்தல் தொழில் எப்ப நடக்கு? நாம உலகத்தை அனுபவிக்கும் போதுதான் நடக்கு. அது காத்தல தானே அனுபவம் நடக்கு. எனவே அதை அதுல வைக்கிறாரு இல்லையா? அது மாதிரி இந்த அழித்தல் என்பது அழித்தல் பெர்மனண்டா அழிச்சாது, முச்சி முச்சி இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் வச்சா அது இழைப்பு நீக்கும். எப்படி பார்த்தாலும் அது அருளல் தான். விளங்குதா? லீவ் விடுதது அருளல் தானே. எனவே அதை அதில் சேர்த்திருக்காங்க. விளங்குதா? எனவே இப்படி மூன்றாக சொன்னாலும் அதுல ஐந்தும் அடங்கியிருக்கு. அதனால தொல்லையுறும் அந்தம் அடி நடு என்று அளவிறந்து வந்த பெரிய வழி போற்றி என்று அவன் இவ்வாறு ஐந்தொழில் செய்வதற்காக ஒரு போற்றியை போட்டாரு. முதல்ல என்ன சொன்னாரு? அவனுடைய ஆட்டத்துக்கு சொன்னாரு. அந்த ஆட்டம் எப்படி நமக்கு பயனாய் வருகிறது என்பதை இரண்டாவது போற்றியில சொன்னார் இல்லையா? அப்புறம் மூணாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, முந்துற்ற நெல்லுக்கு உமிதவடு நீடு செம்பினில் காளிதமும் தொல்லை கடல் தோன்ற தோன்றுவரும் எல்லாம் ஒரு புடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உன்றாய். அப்படித்தானே, ஆர்வமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே, ஆர்வமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே, எல்லா உயிர்கள்ட்டு இது எப்படி இருக்கு, கண்ணுக்கு தெரியாம இருக்கு இல்லையா. உருவுடைய மாமணியை உள்ளடக்கும் ஆணாகம் வன்னிதனை தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழிலானவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும், என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும். இப்படி சொல்லி உள்நாடி கற்புலனார் காணார்த்தம் கை கொடுத்த கோலே போல் பொற்புடைய மாயை புனர்பிங்கண் முற்பால் தனு கர்ணபுவனமும் தந்து அவற்றால் மனமுதலாய் வந்த விகாரத்தால் வினையிரண்டும் காட்டி பிறப்பு ஆக்கி கை கொண்டு மீட்டு அறிவு காட்டும் வினையே போற்றி அப்படின்னு ஒரு நீள போற்றியா போட்டாரு. விளங்குதா? எனவே இந்த பகுதி மிக முக்கியமான பகுதி இல்லையா. எனவே இந்த பகுதி அதாவது முந்துற்ற நெல்லுக்கு உமி, முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு, அப்போ என்ன சேர்த்துக்கணும், முளை சேர்த்துக்கணும், ரெண்ட சொன்னாச்சுன்னா ஆமா அதை சேர்த்துக்கிடணும். அது எச்சம், அது என்னது எச்சம், எனவே அதை சேர்த்துக்கிட்டு முள்ளுற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பி நில் காளிதமும். இப்போ நெல்லுல உமி தவிடு முளை இதெல்லாம் எப்ப வந்தது, இருக்கா இல்லையா அதுல முதல்ல எப்ப இருந்திருக்கு, தோன்றும் போதே, தோன்றும் போதே இருக்கு. அப்போ இந்த நெல்லு பாத்திருக்கீங்களா, நீங்க பாத்திருக்கீங்களா, எங்க பாத்தீங்க, வயல்ல பாத்திருக்கீங்களான்னு, வயல்ல நெற்பயிர பாத்தீங்க அப்படின்னா நெல்லு வளர்ந்து வரும்போது மேல பூ பூக்குற காலம் வரும் பாத்திருக்கீங்களா. எனவே அந்த பூ வர்ற காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பூவுல அந்த புற இதழ் இருக்கா இல்லையா, அதுதான் என்னாகும், உமியாரும். அது உள்ள இருக்க மகரந்தம் இருக்குல்ல அது என்னாகும், அது அரிசி, அரிசி ஆயிருது இல்லையா. அப்போ அந்த அரிசி ஆகும் போது அதனுடைய மேல்பாகம் என்னாகுது, தவிடாக அப்படி இருக்கு இல்லையா. அப்போ இதெல்லாம் எப்ப வருதுன்னா பூ உண்டாகும் போதே எல்லாம் இருக்கக்கூடிய. அப்போ இது முன்னால வந்துச்சு அதுக்கப்புறம் தான் பின்னால வந்துச்சுன்னே சொல்ல முடியாது, எல்லாமே ஒண்ணு போல வருது. அப்போ இந்த கண்மத்தை என்ன சொல்றாரு, முளைங்கிறாரு. ஏன் அத முளைங்கிறாரு, ஏன்னா இந்த நெல் என்பது என்னது, இந்த ஓமையில அதுல அரிசி என்னது, அரிசிதான் ஆன்மா, அரிசி ஆன்மா, உமி தவிடு முளை இல்லையா. இப்போ இந்த தண்டுலமாகிய அரிசிக்கு இது எல்லாமே ஒன்று போல் தோன்றுகிறது என்றார். இந்த ஆணவம், ஆணவம் பூமியா சொல்றோம் இல்லையா, கண்மத்தை முளையா சொல்றோம். அப்போ இந்த பூமி அது ஆணவமா ஏன் சொல்றோம்னா, அந்த பூமிய நீக்குனா, பூமிய நீக்குனா அது என்ன செய்யும், அந்த பூமியோடு சேர்ந்தே முளை போயிரும் பாத்திருக்கீங்களா. அப்ப ஆணவம் போச்சுன்னா கூட செஞ்சு என்ன போயிரும், கண்மம் போயிரும். சித்தாந்தத்தை அப்படியே வச்சிருக்கதுல, அதனாலதான் அந்த ஓமை எடுத்து கையாளுதாங்க. ஏன்னா வினை என்பது ஒரு காரியம், அதுக்கு நிமித்த காரணம் யாருன்னா ஆணவம். எனவே அவன் இல்லைன்னா கண்மமே இல்லை, விளங்குதா. அதனால உமியை உரிக்கும் போதே என்ன செய்யறது, முளையும் போகுது. அப்ப ஆணவம் இல்லைன்னா, நான்கு முனைப்பு இல்லைன்னா கண்மமே இல்லை. விளங்குதா? எனவே இவையெல்லாம் நம்மகிட்ட ஒன்றாக தோன்றுகிறது இல்லையா. அதனால முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு. அதாவது சொல்ல வேண்டியது எதனா உமியை தான் இனம் பற்றி அதையும் சேர்த்து சொல்றாரு. இந்த நெல்லிலே உமி போல இருப்பது எது? நெல்லுக்கு உமி என்னது? ஆணவம். அது குற்றம், அது நீக்கப்பட வேண்டியது. அது நீக்கப்பட வேண்டிய குற்றம். குற்றம்னா அது எங்க இருக்கும்? குணத்தில் இருக்கும். குற்றம் எங்க இருக்கும்? குணத்துலதான் இருக்கும். விளங்குதா? அந்த கேடு எங்க இருக்கு? குணத்துல இருக்கு. எனவே இந்த குற்றம் என்பது எங்க இருக்குன்னா எப்போதும் குணத்துலதான் இருக்கும். அப்போ இந்த முந்துற்ற நெல்லுக்கு உமி, நெல்லுக்கு உமி போலவும், நெல்லுக்கு உமி போலவும் நீடு செம்பினில் காளிதமும், செம்புல களிம்பு போலவும், செம்புல களிம்பு போல. ஆணவ மலத்துக்கு உதாரணம் சொல்றாரு. ஆணவ மலம் எப்படி ஆன்மாவுடன் இருக்குங்கிறதுக்கு. அப்போ செம்புல களிம்பு போல இருக்கு. செம்புல அந்த களிம்பு எப்ப வந்தது? செம்பு என்னைக்கு இருக்கோ அன்னைக்கு களிம்பு இருக்கு. அதனால நீடு செம்பினில் காளிதமும், தொல்லை கடல் தோன்ற தோன்று வரும். அப்போ கடல் எப்போ இருக்கோ அதுலயே அப்பவுமே உப்பு இருக்கு. யாரு உப்பை கரைச்சான்னு கேட்கக்கூடாது. கடல்ல யாரையா உப்ப கரைச்சா? தோன்று. அப்போ இது போல இதெல்லாம் ஒரு உடை ஒப்பாய், ஒரு உடை ஒப்பாய். ஏன் அத சொல்றாரு ஒரு உடை ஒப்பாயின்னு? அப்படின்னா அப்படி சொல்லிடணும் நீங்களோ. எப்பவே நீங்க இருந்தா ஒரு உடை ஒப்புன்னு சொல்லிடணுமோ? நான்கு வகை, நான்கு வகை வினை ஓமை இல்லையா. வினை சொல்றோம் இல்லையா, வினை ஓமை. அப்புறம் இந்த பயன் ஓமை, உரு ஓமை, மெய் ஓமை என நால் வகைத்து இல்லையா. அப்போ இப்போ ஒருவன் புலி போல் பாய்ந்தான் இல்ல இவள் கணக்கு. நீங்க என்ன ஆசிரியரா? இப்போ ஒரு ஆசிரியர் நீங்க கணக்கில் புலி, இந்த ஆசிரியர் கணக்கில் புலி அப்படின்னா எங்க வாழ காணும் அறிய காணுங்க கூடாது. விளங்குதா? கணக்கில் புலி என்பது எதற்கு ஒப்புமையது ஓமையது? வினைக்கு மட்டும்தான், அந்த வேகத்துக்கு மட்டும்தான் ஓமை இல்லையா. பால் போல் நீர் அப்படின்னு அர்த்தம். பால் போல நிறத்துக்கு மட்டும்தான், மெய்க்கு மட்டும்தான் ஓமை அது. அது நக்கி பார்த்து இனிக்கிறியன்னு சொல்லப்படாது. விளங்குதா? எனவே ஓமையெல்லாம் ஒரு குடைங்கிறது அதான். ஒரு குடைன்னா ஒரு பக்கம், ஒரு தன்மைக்கு மட்டும்தான் ஓமை. எல்லா தன்மைக்கும் அது ஒத்து வராது. இங்க உமியெல்லாம் சொல்றோம்னா அது கூட இருக்குங்கிறது ஒன்னுக்கு மட்டும்தான் ஓமை. இந்த உமியை அப்படி உரிச்சு எடுத்துடலாமே, அது மாதிரி ஆணவத்தை எடுத்துடலாமோன்னு கேட்கக்கூடாது. விளங்குதா? உமி அரிசிக்கு வேறா இருக்கிறது, ஆனா ஆணவம் வேறா இல்ல, உயிரோடு கலந்து இருக்கிறது. அதனால முற்ற ஓமையை எடுக்க கூடாது, அதுதான் சொல்றாரு. அப்படிலாம் அப்படிலாம் ஆசிரியர்கிட்ட கேள்வி கேட்டாதீங்கன்னு. எல்லாம் ஒரு உடவெப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய். எப்ப வந்ததுன்னு கேள்வி கேட்க கூடாது. எப்ப இருக்கு? அந்த அந்தந்த பொருள்கள் எப்போ இருக்கோ அப்பவுமே அந்த குற்றம் கூட இருக்கிறது. அதுபோல இந்த உயிர்கள் உள்ள அன்றே இந்த ஆணவமும் இருக்கிறது. விளங்குதா? ஆணவம் எப்ப வந்ததுன்னு கேள்வி கேட்க கூடாது. எனவே இந்த எல்லாம் ஒரு உடவைப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய். அருவம்னா என்னது? அருவம்னா கண்ணுக்கு தெரியாத பொருளாய். அருவமாய் எவ்வுயிருமார்த்தே, உயிரும். அந்த உம்மை என்ன குறிச்சு? என்ன உம்மை அது? எவ்வுயிரும் அப்படின்னா முற்றும்மை, எஞ்சா பொருள் குறித்து நின்றது. ஒருத்தம் கூட பாக்கில்லை. ஆணவ மலை இல்லாதவன் அப்படின்னு ஒருத்தனையுமே சொல்ல முடியாது. ஆணவம் இல்லா மனம் இல்லாத உயிரே கிடையாது. உயிர்னா எப்படி இருந்திருக்கணும்? அதோட இருந்தா தான் உயிர் இல்லையா? அதனால எவ்வுயிரும் ஆர்த்தே, ஒரு உயிர் பாக்கி இல்லாம எல்லா உயிர்கிட்டையும் இருக்கும். அது எவ்வுயிரும் ஆர்த்தே. ஆர்த்தே நானே ஆர்த்த எடுத்த சேர்த்த. எனவே இந்த இது நம்ம கூட இருந்தாலும் அது நமக்கு வேறு, கூடவே அவன் இருந்தாலும் அவன் நமக்கு வேறு என்பது தெளியுமாறு அதை என்ன சொன்னாரு? ஆர்த்தனரு இல்லையா? எனவே அது நமக்கு வேறு, நமக்கு அது வேறு. உடனாதான் இருக்கு, ஆனாலும் அது நம்ம இயல்பல்ல, நமக்கு வேறு. அதனால எவ்வுயிரும் ஆர்த்தே. எப்படின்னா எப்படி இருக்கு ஆர்த்து இருக்கு, எப்படி ஆர்த்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஓமை சொல்றாரு. அப்புறம் எப்படி ஆர்த்து இருக்குங்கிறதுக்கு எப்படி ஆர்த்து இருக்குன்னா, ஒரு உடைய மாமணியை உள்ளடக்குமானாகும். அப்போ நல்ல ஒளி உடைய, நல்ல ஒளி உடைய அந்த அந்த நாகரத்னத்தை பாம்பு உள்ள முழுங்கிடுதுன்னா அது ஒளியெல்லாம் வெளியே. அது போல இந்த ஒளி என்பது இங்க அறிவு, அறிவுடைய உயிர்களை இந்த ஆணவம் என்ன செஞ்சிருக்கு? அந்த அறிவு ஒளி விளங்காதவாறு மூடி இருக்கு, விழுங்கி இருக்கு. விளங்குதா? எனவே ஒரு உடைய மாமணிய உள்ளடக்கும் ஆணாகம், இது ஒரு ஓமை. வன்னிதனை, வன்னின நெருப்பு, வன்னிதனை தானடக்கும் காட்ட தகுதியும் போல் காஷ்டம் என்ற வடமொழி சொல் தமிழ்ல காட்டம் எழுதியிருக்கு. காஷ்டம்னா விறகு. எனவே நெருப்பை உள்ளே அடக்கி வைத்திருக்கின்ற விறகை போல, விறகுல எப்படி இருக்கு நெருப்பு அடங்கியிருக்கா இல்லையா, அது போல வெளிப்படாமல் இருக்குங்க சொல்லணும். அடங்கி இருக்குன்னு சொல்ல கூடாது, எப்படி சொல்லணும்? வெளிப்படாமல். அது மாதிரி இங்க நம்மகிட்ட வெளிப்படாமல் என்ன இருக்கு? ஆணவம் வெளியே தெரியாம இருக்கான். வெளியே தெரியாம சொல்றமா, வெளியே தெரியாம சேட்டை பண்ணிக்கிறான். அது மாதிரி உள்ள இருந்து இருக்கான். எனவே இங்க உருவுடைய மாமணிய உள்ளடக்கும் ஆணாக மன்னிதனைத்தான் அடக்கும் காட்ட தகுதியும் போல் ஞானத்தின் கண்ணை மறைத்த. எனவே எதை மறைக்க கொண்டிருக்கிறது? இது ஆன்மாவினுடைய அறிவை மறைக்கிறது. அறிவுதான் ஆன்மாவுக்கு கண்ணு. கண்ணு அறிதல் கருவின்னு அர்த்தம். கண் என்றது அறிதல் கருவி. ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவத்தால். எனவே இந்த மறைக்கிற வேலை கொடிய தொழில். அது ஒரு பொருளுடைய குணம் விளங்காம செய்யறது என்னது? தப்பு தானே, கொடிய தொழில் தானே, கடிய தொழில் ஆணவத்தால். அப்படி செஞ்சதுனால எண்ணும் செயல் மாண்ட. எனவே சிந்திக்கிற அந்த தன்மையே ஆன்மாட்ட இல்லை, எண்ணும் செயல் மாண்ட. எனவே அது வெளிப்படாமல் இருக்கிறது. ஆன்மாட்ட அறிவு இருந்தாலும் என்ன செஞ்சிருக்கு? எப்படி அந்த முழுங்கின நாகத்தால் விழுங்கப்பட்ட அந்த மணியினுடைய வெளியில் வெளியே தெரியலையோ, அப்படி நம்முடைய அறிவு விளங்காமல் இருக்கிறது. எனவே கடிய தொழில் ஆணவத்தால் என்னும் செயல் மாண்ட எவ்வுயிர்க்கும். எனவே எல்லா உயிர்க்கும் ஆணவம் உண்டு. எவ்வுயிர்க்கும் உள்நாடி உள்நாடி கற்புலனார் காணார்த்தம் கை கொடுத்த போலே போல். கண் என்பது என்னது? கண் என்பது என்ன? அங்க அறிவு. கண்ணுனா என்னங்க? கண்ணுனா ஒரு கருவி. கண்ணுனா ஒரு அது என்ன கருவி? அறிதல் கருவி இல்லையா? எதை அறியும்? புலனை. அதனால அந்த கற்புணனால் காணார். அப்போ கண்ணுல காட்சி இல்லைன்னா எதை பார்க்க முடியாது? ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க கேள். ஞானேந்திரியங்கள் நன்றா உரைக்க நீ கேள் இல்லையா? என்ன சொன்னாரு? உண்மை விளக்கத்துலதான் நான் நல்ல சொல்லுதான் கேளுங்கனாரு. என்ன சொன்னாரு ஞானேந்திரியங்கள்? உட்காரு உட்காரு உட்காரு. ஊனமைக்கு பூதம் ஒற்றிடமா, ஊனமைக்கு பூதம் ஈனமாம் சத்தாதியை உணரும் தானம், செவி தோல் கண் அத்தாலு மூக்கு என்று அறி அப்படின்னு சொன்னாரு இல்லையா. எனவே இந்த கண் என்பது ஒரு ஞான இந்திரியம், ஞான இந்திரியம். அது எதை அறியும்? உருவத்தை அறியும். பார்வையில் கண் அங்கி விரவி உருவம் காணுமே. அதாவது இந்த கண் இந்திரியம் எப்படி அறியும் சொல்றாரு? கண் அப்படிங்கிற ஞான இந்திரியம் எதை பார்க்கறதுன்னு சொன்னாரு? உருவத்தை பார்க்கும். உருவம் என்பது என்ன? தீயின் குணம். உருவம் என்பது என்னது? தீயின் குணம். அதை எப்படி பார்க்கும் கண்ணு? தூள பூதம் சூக்கும பூதம் இரண்டின் துணை கொண்டு. அதாவது கண் என்ற ஞானேந்திரியம் கண் என்ற உறுப்பில் இருந்து கொண்டு, இந்த கண் வேற இதுல இருக்க ஆற்றல் வேற, அதான் பொறி. அந்த ஆற்றல் பேர் தான் பொறி. எனவே கண் என்ற இந்திரியம் கண் என்ற உறுப்பில் இருந்து கொண்டே தீ என்ற பூதத்தையும் ஒளி என்ற தன்மாத்திரையும் துணை கொண்டு உருவம் என்ற புலனை அறியும் அப்படி சொல்லணும்.